ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள். இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் கருத்தரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துவது குறித்த உறுதிமொழி கின்னஸ் உலக சாதனையாக அமைந்தது குறித்து மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பெங்களூரு விமான நிலையத்தில் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த பயணி ஒருவரிடம் இருந்து 23 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. பங்களாதேஷில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் சம உரிமை வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி கான்பராவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் கருத்தரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் பல்வேறு நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் நிறுவனங்களின் உயர் பிரதிநிதிகளும் கலந்து கொள்கின்றனர். மாலை நடைபெறவுள்ள உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறையைச் சேர்ந்த தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொள்கிறார். இக்கூட்டத்தில் முதலீடு, ஆராய்ச்சி ஒத்துழைப்பு, தொழில்துறையில் செயற்கை நுண்ணறிவு முறைகளை பயன்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். முன்னதாக இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி பாரத் மண்டபத்தில் தொடங்கி வைக்கிறார். இதில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன், ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் உரையாற்ற உள்ளனர். அதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு கண்காட்சியை அவர்கள் பார்வையிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துவது என்ற உறுதிமொழியை 24 மணி நேரத்தில் 2.5 லட்சம் பேர் எடுத்துக்கொண்டது கின்னஸ் உலக சாதனையாக அமைந்தது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நாடு முழுவதும் இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட 2.5 லட்சம் மாணவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் இது நமது நாட்டிற்கான பெருமைமிகு தருணம் என்றும் கூறினார். இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தொடர்ந்து புதுதில்லி வந்த வண்ணம் உள்ளனர். இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பாரமலின் இன்று வந்தடைந்தார். இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு கை பாரமலினின் வருகை மூலம் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பான் வெளியுறவு அமைச்சராக திரு தோஷிமிட்சு மொட்டேகி மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதற்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா ஜப்பான் இடையேயான உறவை மேலும் மேம்படுத்த தாம் அவருடன் இணைந்து செயல்படுவதை எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அசாமில் ஏப்ரல் மாதத்தில் பிஹு பண்டிகை கொண்டாடப்படவுள்ளதை கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் சட்டப்பேரவைத் தேர்தல் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்த பிறகு கவுகாத்தியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மொத்தமுள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் உரிய நேரத்தில் தேர்தல் அறிவிக்கப்படும் என்று திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். இதற்கிடையே அசாமில் ஒரே கட்டமாகவோ அல்லது அதிகபட்சமாக 2 கட்டங்களாகவோ வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என்று பெரும்பாலான அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் பிஹு பண்டிகைக்கு முன்பாக தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
புனித ரமலான் மாதம் இன்று தொடங்கியதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த புனிதமிக்க மாதம் சமூகத்தில் ஒற்றுமை உணர்வை மேலும் ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அனைத்து இடங்களிலும் அமைதியும் செழுமையும் உண்டாகும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த பயணி ஒருவரிடம் இருந்து 23 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. பிரேசிலின் சாவோ பவுலாவில் இருந்து தோஹா வழியாக பெங்களூருவை வந்த அவரிடம் சுமார் 5 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர்கள் கூறினர். பங்களாதேஷில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் சம உரிமை வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அந்நாட்டு அரசு தொலைக்காட்சியில் நேற்றிரவு உரையாற்றிய அவர், பங்களாதேஷில் ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி ஆகியவையும் நிலைநாட்டப்படும் என்று கூறினார். அரசு நிர்வாகம் கட்சியின் வழிகாட்டுதலின்படி நடைபெறாமல் சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் ஊழலை ஒழிக்கவும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். சூதாட்டம், போதைப் பொருள் உள்ளிட்டவற்றிற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தாரிக் ரஹ்மான் தெரிவித்தார். காசாவின் மறுசீரமைப்பு பணிகளுக்காக $5 பில்லியன் நிதியுதவியை 20 நாடுகள் வழங்குவது தொடர்பான அறிவிப்பை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இன்று வெளியிடுகிறார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கெரோலின் லியாவிட், இன்று நடைபெறும் அமைதி நிர்வாக கூட்டத்தின் போது இதனை அவர் வெளியிடுவார் என்று கூறினார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நடைபெற்று வரும் சூழலில் காசாவின் பாதுகாப்பை பராமரிப்பது குறித்து இந்த அமைதி நிர்வாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மறுசீரமைப்புக்கான முயற்சிகள் குறித்தும் திரு டொனால்டு டிரம்ப் அறிவிப்பார் என்றும் கெரோலின் லியாவிட் கூறினார். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் தாகோ ஏரி அருகே ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி பனிச்சறுக்கு வீரர்கள் 8 பேர் உயிரிழந்தனர். ஒருவரை காணவில்லை என்றும் அவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. 15 பேர் கொண்ட குழுவினர் பனிமலையில் ஏறிக்கொண்டிருந்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும், இவர்களில் 6 பேர் காயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் அதிக பனிப்பொழிவு காணப்படுவதால் அங்கு பொதுமக்கள் பயணம் செய்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் போது பெரும்பாலான வாக்காளர்களின் ஆவணங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய தவறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விசாரணை நிறைவடைந்து 4 நாட்களுக்கு பிறகும் சுமார் 115,000 வாக்காளர்களின் ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தேர்தல் பதிவு அதிகாரிகள் மற்றும் உதவி தேர்தல் பதிவு அதிகாரிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதியின் சில இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவில் அடுத்த 2 நாட்களுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி கான்பராவில் இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் 1:45 இப்போட்டி தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 17 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக சிவம் துபே 31 பந்துகளில் 66 ரன் எடுத்தார். 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. சூப்பர் 8 சுற்று நாளை மறுநாள் தொடங்குகிறது. வரும் 22ஆம் தேதி இந்தியா தமது முதல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. 26ஆம் தேதி ஜிம்பாப்வேவையும், மார்ச் 1ஆம் தேதி வெஸ்ட் இண்டீஸ் அணியையும் இந்தியா எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் கருத்தரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துவது குறித்த உறுதிமொழி கின்னஸ் உலக சாதனையாக அமைந்தது குறித்து மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பெங்களூரு விமான நிலையத்தில் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த பயணி ஒருவரிடம் இருந்து 23 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. பங்களாதேஷில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் சம உரிமை வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் கூறியுள்ளார். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி கான்பராவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.